السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي. கணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளால் 12 நாள் தராவீத் தொழுகை நிறைவு செய்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நன்னாட்களில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்கின அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. சிறப்பான இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகின்ற ரப்பல் ஆலமீன் நம்முடைய பேர்களையும் விடுதலை வழங்கப்பட்டவர்களில் சேர்த்தருள்வானாக. கணியத்திற்குரியவர்களே, ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்று தொடர் நிகழ்ச்சியில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குழந்தைகள் என்ற தலைப்பில சில செய்திகளை இன்று நாம் பரிமாறிக்கொள்கிறோம். கணியத்திற்குரியவர்களே, குழந்தைகள் ஒவ்வொருவருமே பெறுகின்றோம். நாம் பெற்ற நம்முடைய குழந்தைகளை பற்றி நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டிய வழியில் மிகச் சிறப்பாக எடுத்து வைக்கப்படுகிறது. அதில் ஒன்று, நம்முடைய 5 பிள்ளைகள் இருக்குமானால் இந்த பிள்ளைகளை பற்றி தகப்பனார் சொல்வார், 5 வருடம் ஒன்றாகவா இருக்கிறது என்று சொல்வார். அதனுடைய கருத்து என்னவென்றால், 5 பிள்ளையும் திறமையாக இருக்காது, ஏதோ 1-2 திறமையா இருக்கும், மற்றதெல்லாம் சோடையாகத்தான் இருக்கும் என்பதை தன் பிள்ளையை பற்றியே தகப்பனாரை இப்படி ஒரு கணிப்பை வைத்திருப்பார், 5 வருடம் ஒன்றாகவா இருக்கும் என்பதாக. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன்னாசு மஆதின் கமஆதினி ஸஹபி வல்ஸுல்லத்தி, மக்கள் எல்லாம் சுரங்கங்கள், தங்கம் வெள்ளியை போன்ற சுரங்கங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மக்கள் எல்லாருமே, எல்லா மனிதர்களுமே சுரங்கங்கள் என்று கூறுகிறார்கள். அதனுடைய பொருள் என்னென்றால், மனிதனிலே உயர்ந்தவன், திறமை உள்ளவன், திறமை இல்லாதவன் என்பது கிடையாது. எல்லாருமே திறமசாலிதான். ஏன்னா அவங்களை படைச்சவன் குயவன் இல்ல, அல்லாஹ். இந்த மனிதர்களை படைத்தவன் அல்லாஹ். அவன் எவ்வளவு பெரிய கட்டிக்காரன், அவன் சோதாவை படைப்பானா, உதவாக்கரை படைப்பானா, தேவையில்லாதவனை படைப்பானா, திறமை இல்லாதவனை படைப்பானா? நிச்சயமாக அவன் படைத்த படைப்பொழில் எந்த கோளாறும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு பிள்ளைகளும் சுரங்கங்கள் என்று பெருமானார் சொல்வதிலிருந்தே பூமியிலே வெட்டி எடுக்கப்படுகின்ற சுரங்கத்தை உதாரணம் காட்டுகிறார்கள். தங்கம் பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிற பொழுது அது மண்ணாகத்தான் இருக்கும், வெள்ளி வெட்டி எடுக்கப்படுகிற பொழுது அது மண்ணாகத்தான் இருக்கும். எனவே அதனுடைய தங்கத்தை கண்டுபிடித்து அதை எடுத்து வார்த்து உருக்கி நகையாக செய்து அப்பொழுதுதான் அது மிளிர ஆரம்பிக்கும். எடுக்கிற பொழுது பார்ப்பதற்கு அது மண்ணாகத்தான் இருக்கும், தங்கமாக இருக்காது. எனவே உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே திறமைகள் ஒளிந்திருக்கிறது, என்ன திறமை ஒளிந்திருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அவர்களுக்குள்ள முறையிலே அவர்களை நீங்கள் பக்குவப்படுத்துவீர்கள், ஆனால் பரிணாமத்தை ஏற்படுத்துவீர்கள், ஆனால் அவர்களை நீங்கள் ஜொலிக்க செய்ய முடியும். குற்றம் உங்களிடத்திலே, உங்களால் பக்குவப்படுத்த தெரியாத கையாளகாதவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள், பிள்ளையை பற்றி நீங்கள் குறை சொல்கிறீர்கள். ஆனால் அல்லாஹ் படைத்த அனைத்துமே உயர்தரமானவைகள் தான், அவை வேளையிலே திறமைகள் ஒளிந்து கிடக்கின்றன. அந்த ஒளிந்து கிடக்கின்ற திறமையை கண்டுபிடித்து அவர்களுக்கு சரியான பயிற்சியை கொடுத்து அவர்களை சரியான திசையில் திருப்பி அவர்களை பக்குவப்படுத்துவீர்கள், ஆனால் அவர்கள் ஜொலிக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்பதை எவ்வளவு நாசுக்காக பெருமானார் சொல்கிறார்கள். அந்நாசு மகாஜினும், மனிதர்கள் பூராவுமே சுரங்கங்கள், தங்கம் வெள்ளியை போன்ற சுரங்கங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக சொல்லி காட்டுகிறார். கணியத்திற்குரிய பெருமக்களே, நம்முடைய பிள்ளைகளிடத்து நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றை நாம பார்க்கிறோம். சாதாரணமாக மனுஷன் பழக்கம் என்னண்டா, பிள்ளை நல்ல செயலை செய்து விட்டால் மனைவிட்டு போய் சொல்லுவான், பத்து அடி அம்பிள்ளையா, பத்து அடி அம்பிள்ளையா, எவ்வளவு பிரமாதமா செய்து விட்டான் என்பதாக சொல்லுவான். அந்த பிள்ளை தப்பா நடந்து வந்துட்டானா, இங்கிருந்து போனே உன் பிள்ளைய பாத்தியா என்பதாக சொல்லுவான். தவறு செய்து விட்டால் உன் பிள்ளையை பாத்தியா, நல்ல செய்து விட்டால் தன் பிள்ளையை பார்த்தா என்று சொல்லுவான். ஆனால் மக்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா, திறமை பிள்ளையினுடைய திறமையை பற்றி கடைசியாக தெரிகிறவன் தனது தகப்பன் தான். ஒரு பிள்ளைகிட்ட என்ன திறமை இருக்குதோ அதை கடைசியாக தெரிகிறவன் தகப்பன் தான். சமுதாயம் எல்லாம் தெரிந்துவிடும், மக்கள் எல்லாம் அவனை பார்த்து தெரிஞ்சுடுவார்கள், ஆனால் தகப்பனார் நம்ப மாட்டான், ஏன் பிள்ளையா எல்லாம் ஒண்ணு இருக்காதான் எனக்கு தெரியாதா என்றுதான் தன்னுடைய பிள்ளையை பற்றி குறைவாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருப்பான். கடைசியாக சார்ந்தோர்கள் எல்லாம் போய் உன் பிள்ளை சார்ந்தோர் என்று சொன்ன பிறகுதான் இவன் மதிப்பையும் அடைகின்றான், பெருமிதமும் அடைகின்றான். சான்றோர்கள் என்று சான்றோர் சொன்ன பிறகுதான் அவனுக்கு அந்த பிள்ளையுடைய அருமை தெரிகிறது. ஏற்கனவே முதலிலே அவன் பிள்ளையை பற்றி அவன் மதிக்க தவறிவிட்டான் என்பதாக தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், தந்தையை மகனை பற்றி கடைசியாக தெரிவன் தந்தை என்பதால். அன்பான பெருமக்களே, நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும், அவர்களிடத்திலே தர்மங்கள் நாம் கொடுக்கும் பொழுது அவர்களிடத்தில் கொடுத்து கொடுத்து சொல்ல வேண்டும். சிலர்களை பார்த்தோமே ஆனால் மிகப்பெரிய தர்மகர்த்தா, ஆனால் வபாத்தானதுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பண்பு இல்லை. காரணம் என்ன, இவர் தர்மம் கொடுக்கிற பொழுது பிள்ளைகளுக்கு தெரிந்து கொடுப்பதும் இல்லை, பிள்ளைகளின் மூலமாக அதை கொடுப்பதும் இல்லை, தன் பிள்ளைகளின் மூலமாக அவர் கொடுத்திருப்பாரே, ஆனால் அந்த பிள்ளையும் தர்மம் செய்யக்கூடிய பிள்ளையாக வரும். அதே போன்றே தன் பிள்ளையிடத்திலே திறமைகளை நாம் ஒப்படைத்து பார்க்க வேண்டும். மனிதனுடைய பழக்கம் என்ன, கடைசி மூச்சு வரைக்கும் தானே அந்த தொழிலை கட்டிட்டு அழுது அப்படி மூத்தா பெறுவான். என்ன நடந்துச்சு, யாருக்கு என்ன செஞ்சோம், ஏதோ எதையுமே அவனுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாத நிலையில. ஆனால் அப்படி இல்ல, நம்முடைய பிள்ளைகளிடத்தில் திறமை இருக்குமானால் அவரிடத்தில் அது ஒப்படைத்து பார்க்க வேண்டும். வரலாற்றை நீங்கள் பாருங்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் என்ற யுத்தத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள், பெருமானார் இருக்கிறார்கள் ஹைபர் என்ற யுத்தத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள், பெருமானார் இருக்கிறார்கள், மற்ற சஹாபாக்களும் இருக்கிறார்கள். அந்த யுத்தம் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் இழுபறி யுத்தமாக நடைபெற்ற 15 நாள். ஒரு கோட்டையை முற்றுகையிட்டதில் வெற்றியும் கிடைக்கவில்லை, தோல்வியும் கிடைக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைக்கு காலையில ஒரு ஆள்கிட்ட நான் கொடியை கொடுக்க போறேன், தளபதியாக ஒரு ஆளை நான் தேர்ந்தெடுக்க போறேன், அவர் மூலமாக அல்லாஹ் வெற்றியை தருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாளை காலையில ஒரு ஆளை தளபதியா சேர்ந்திருக்க போறேன், அவர் மூலமாக அல்லாஹ் வெற்றி தருவான் என்று சொல்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் கனவு கண்டுகிறார்கள், அபூபக்கர் ரதி அல்லாஹ்வுத்தனா, உமர் ரதி அல்லாஹ்வுத்தனா, உஸ்மான் ரதி அல்லாஹ்வுத்தனா, எல்லாம் நம்மிடத்துலதான் கூடி வரும், நம்மிடத்துலதான் கூடி வரும் என்று கனவு காணுகிறார்கள். ஆனால் காலையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலி என்ற வாலிபரை அழைத்து அவர்களுக்கு இந்த கொடியை கொடுக்கிறார். வயது முதிர்ந்தவர்கள், அனுபவம் மிக்கவர்கள், தரமசாலிகள் பலர்கள் இருக்கிறார்கள், இருந்தாலும் கூட ஹஜ்ரத் அலி ரதி அல்லாஹ்விடத்தில் இந்த கொடியை கொடுக்கிறார்கள். ஹஜ்ரத் அலி ரதி அல்லாஹ்வுத்தனா அவர்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே அவர்கள் கண் நோவின் காரணமாக, அவர்கள் கண்ணிலே வலி இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு தளபதியை பற்றி சிந்தனை எல்லாம் அவர்களுக்கு இருக்கவில்லை. ஆனால் பெருமானார் கையிலே கொடியை கொடுக்கிறார்கள். அவர்களின் மூலமாக 40 பேர் அசைக்க முடியாத கோட்டையை ஹஜ்ரத் அலி ரதி அல்லாஹ்வுத்தனா அவர்கள் கோட்டை கதவை தன்னுடைய இடதுகையிலே கேடயமாக கேடயமாக தூக்கி வைத்துக் கொண்டு போராடியதாக வரலாற்றை பார்த்தோம். தன் பிள்ளைகளை பெருமானார் வளர்த்து பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. தன் பிள்ளைகள் மீது அவர்களுக்கு எவ்வளவு ஆசை இருந்திருக்கிறது தெரியுமா? இப்ராஹிம் வபாத்தாகிறார்கள், இப்ராஹிமையும் அடக்கம் செய்யப்படுகிறது, கபரிலே மண் விட்டு கைவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு நபியுன் இப்னு நபியின், இன்னஹு நபியுன் இப்னு நபியின், இவர் ஒரு நபியுடைய மகன் நபி என்று சொல்கிறார்கள். குழந்தை 1.5 வயசு குழந்தை வபாத்தாகிவிட்டது, அடக்கப்படுகிறது. அப்பொழுது பெருமானார் என்ன சொல்கிறார்கள், இன்னஹு நபியுன் இப்னு நபியின், நபியுடைய மகன் நபி என்று சொல்கிறார்கள். அப்ப தன்னுடைய மகனை ஒரு நபியாக்கி பார்க்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை தரவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக யாரெல்லாம் அவர்களோடு சிறுவர்களாக இணைத்தார்களோ, அவர்களுடைய குடும்பத்தின் உறவினர்களாக சிறுவர்களாக சேர்ந்தார்களோ, அத்தனை பேர்களையும் பெருமானார் மிகச்சிறப்பான அந்தத்திற்கு வைத்திருக்கிறார்கள். ஆம், அலி ரலி அல்லாஹ்விடத்தில் திறமை இருக்கிறது என்பதை கண்டுகொண்ட பெருமானார் அத்தனை பேர்களுக்கு மத்தியில் தான் இருக்கும் சபையிலேயே அவர்களை தளபதி ஆக்கி மகிழ்ந்திருக்கிறார்கள் என்றால், பிள்ளைகளிடத்தில் திறமை இருக்குமானால் அதை நாம் பயன்படுத்தி பார்க்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஸைது பின் ஹாரிதா ஒரு மகன், வளர்ப்பு மகன், ஸைது பின் ஹாரிதா ஒரு வளர்ப்பு மகன், ஒரு மூத்தா என்று ஒரு தற்காப்பு யுத்தம். அந்த யுத்தத்தில் 200,000 பேர்களை 3,000 பேர்கள் எதிர்கொள்ளப் போகிறார்கள், 200,000 பேர்களை 3,000 பேர்கள் எதிர்கொள்ளப் போகிறார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு தன்னுடைய தம்பி ஜாஃபர் பின் அபி தாலிப், சின்ன வயது படைத்தவர், அவரையும் ஜெயித் பின் ஹாரிதா தன்னுடைய வளர்ப்பு மகனையும் பெருமானார் தளபதியாக்கி அனுப்புகிறார். மற்றவர்கள் எல்லாம் இருந்தாலும் கூட தன்னோடு அண்டி அந்த சிறுவர்களை மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுத்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி வகை சூடியிருப்பதை நாம் காணுகிறோம். கணியத்திற்குரிய பெருமக்களே, அவர்கள் வபாத்தாகிற நேரத்தில் ஒரு படையெடுப்புக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார்கள். ரோமானிய படையெடுப்பு, ரோம் தேசம் எங்க இருக்கிறது, மதினா எங்க இருக்கிறது, இங்கிருந்து அந்த ரோமானியர்களை சென்று போய் தாக்க வேண்டும். 40,000 பேர்கள் படை. தளபதி யார் தெரியுமா? உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. உசாமா யார்? பெருமானாருடைய பேரப்பிள்ளை. பேரப்பிள்ளை என்றால் பெருமானாருடைய வளர்ப்பு மகனுடைய வளர்ப்பு மகன். சின்ன வயது, வாலிப வயது. அப்பொழுது அவருக்கு 20 வயதுதான் இருக்கும். 20 வயது உள்ள ஒரு வாலிபரை 40,000 பேர்களுக்கு தளபதி ஆக்கி ரோமானிய படையை வெல்லுவதற்காக வேண்டி பெருமானார் திட்டம் போட்டு இருந்தார்கள். ஆனால் வபாத்தாகிவிட்டார்கள், அதை செய்ய முடியவில்லை. அதை அபூபக்கர் இல்லாத்தனன் அதை செல்லுபடியாக்கினார்கள். அபூபக்கர் இல்லா செல்லுபடியாக்கும் போது மக்கள் எல்லாம் கேட்டார்கள், இந்த இளைஞரை தளபதியாக்கி அனுப்ப வேண்டுமா? இந்த இளைஞரை தளபதியாக்கி அனுப்ப வேண்டுமா? அபூபக்கர் இல்லா சொன்னார்கள், பெருமானார் எடுத்து வைத்த செங்கலை இங்கே இருந்து நான் அங்கே நடக்க மாட்டேன், அங்கிருந்து நான் இங்கே நிகழ்த்த மாட்டேன். பெருமானார் எதை எப்படி செய்தார்களோ அப்படியே தான் செய்வேன். எனவே இந்த 40,000 பேர் கொண்ட படைக்கு, நீண்ட தூரம் செல்ல கொண்ட படைக்கு, ரோமானியை எதிர்பார்க்கக்கூடிய பேரரசு வல்லரசாகிய ரோமானியை எதிர்க்கக்கூடிய படைக்கு உசாமாவை தான் நான் தளபதி ஆக்குவேன் என்பதாக அதற்க உமர் இல்லா கூட அது சம்பந்தமாக கருத்து ரவுடன் தெரிவித்ததாக வரலாற்றிலே பார்த்து நான் எதற்கு சொல்கிறேன். ஆனால் பெருமானாருடைய சகோதரம் கொண்ட சித்தவர்கள் அவரிடத்தில் திறமை இருக்குமானால் அவரிடத்தில் அதை கொடுத்து பார்க்க வேண்டும். அருமையாக பெருமானார் சொல்கிறார்கள், அந்த மதியத்தில் எழுமி அலியின் பாபுகா, நான் எழுவுடைய பட்டம் என்றால் அலி அதனுடைய தலைவாயில். அலியும் சிறந்தவர் தான், அவரும் ஒரு கல்விமான் தான் என்று பெருமானார் பாராட்டி ஒரு சின்ன வயது உடையவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தின் அரங்கிலே உயர்த்தி இருக்கக்கூடிய அந்த பண்பாடு, பிள்ளைகளை போன்று யாரெல்லாம் பெருமானாரிடத்தில் நெருக்கமாக இருந்தார்களோ அத்தனை பேர்களையும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருக்கின்ற திறமைகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு உயர்வு கொடுத்திருக்கின்ற ஒரு செய்தி நமக்கு வைக்கப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகளிடத்தில் திறமை இருக்குமானால் அந்த பிள்ளையிடத்திலே கம்பெனியை ஒப்படைத்து, கடை ஒப்படைத்து, நிர்வாகம் செய்ய சொல்லி பேக்ரவுண்டாக இருந்து நாம் பார்க்க வேண்டும். சாவது வரைக்கும் கட்டிக்கமாக அடிச்சு யாருக்குமே சொல்லாமல் வாழ்வது என்பது உச்சிதமான வாழ்வல்ல. பிள்ளைகளையும் நாம் மதிப்பு கொடுத்து பார்க்க வேண்டும். பிள்ளைகளிடத்துல நாம் யாரிடத்திலெல்லாம் நல்ல மனிதர்களோடு பழகிறோம் அவரிடத்தில் பழக்கத்தை உண்டாக்குறதே இல்லை. பெரிய மனிதர்களோடு பழகிறோம், அரசியல் ரீதியில மற்ற ரீதியில நம்ம பிள்ளைகளுக்கு யார்கிட்ட பழகிறோங்க தெரியாது. திடீர்னு இவர் மூச்சை விட மறந்துட்டார்னா அந்த பையனுக்கு யாருமே தெரியாது. அந்த பையன் அவர் பெரிய மனிதர், உலமாக்களோடு சகவாசம் கொள்வார். ஆனால் பையனுக்கு உலமாக்களோடு சகவாசத்தை உண்டாக்கியிருந்தால் தானே அவன் வளர்ந்த பிறகு உலமாக்களோடு அவனுக்கு சவாசம் இருக்கும். அவர்தான் உலமாக்களோடு தான் மட்டும்தான் பழகுவார். பிள்ளைகளுக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்தவில்லை. உலமாக்கள், அரசியல்வாதிகள், பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் யார் யாரிடத்தில் தாம் பழகிறோமோ அதிலே பிள்ளைகளையும் சேர்த்தி அவர்களுக்கும் அதை அறிமுகப்படுத்தி அவர்களையும் அந்த திறமையிலே நாம் உருவாக்குமையானால் நாம் இருக்கும் பொழுதே நாம் இறந்ததாக முடிவு செய்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கும் பொழுதே இறந்ததாக முடிவு செய்ய வேண்டும். ஞானிகள் அது இதைத்தான் சொல்வார்கள், மூத்து அந்த கபுல அந்த மூத்து மூத்து கபலன் மூத்து. மூத்தாகிறதுனால மூத்தாயிருங்க, மூத்தாகிறதுக்கு முன்னாலே மூத்தாகிருங்க. இறப்பதாக முடிவு செய்துவிட்டு எனக்கு பின்னால் நிர்வாகம் என்ன நடக்கும், யாரிடத்தில் நடக்கும் என்பதை வைத்துக் கொண்டு நாம் நம்முடைய பிள்ளைகளை தளபதியாக ஆக்கி, பிள்ளைகளை தலைமை பொறுப்பு கொடுத்து, பிள்ளைகளை பொறுப்பாதாரில் ஆக்கி அவர்களை கண்காணிக்கக்கூடிய முறையில நம்முடைய பிள்ளைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தி, அண்ணா சுமாதின் பிள்ளைகள் எல்லாம் சுரங்கங்கள், தங்கம் வெள்ளியை போன்று சுரங்கங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை எண்ணி பார்க்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பிள்ளைகள் மீது ரொம்பவும் பிரியமுள்ளவர்களாக இருந்தார். சொல்லுவார்கள், பொதுவாகவே அரபியர்களை பற்றி பெருமானார் சொல்வார்கள், கைரு நிசாயின் ரகிபனல் இபன கைரு நிசாயி குறைசி அஹ்னாஹுன்ன அலல் வலத் வாராவுன்ன அலாத் ஆக்கிரியர் என்று சொல்வார்கள். பெண்களிலேயே, அதுவும் குதிரை ஏறுகின்ற பெண்களிலே, ஒட்டகத்தில் பயணம் செய்கிற பெண்கள், அரபகத்து பெண்கள், அரபகத்து பெண்களிலேயே மிகச் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? குறைசி பெண். ஏனென்றால் அவர்களுக்கு ரெண்டு பண்பாடு இருக்கிறது, பிள்ளைகள் மீது அதிக பாசமாக இருப்பார். உலகத்திலேயே பிள்ளைகள் மீது அதிகமாக பாசம் வைக்கக்கூடியவர்கள் குறைசி பெண்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சென்ற செய்தி, பிள்ளைகள் மீது அதிகமாக பாசம் வைத்திருப்பார்கள். அதே நேரத்தில் கணவனுடைய வரவறிந்து செலவு செய்வார்கள். ரெண்டு சிறப்பியல்கள் அவரிடத்தில் இருக்கிறது. கணவனுடைய வரவறந்து செலவு செய்வார்கள், பிள்ளைகளின் மீது பாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் என்றால், அரபியர்களுக்கு குறைஷிகள் ரொம்ப பாசம், அதுல அரபியர்களுக்கு சிறப்பான பாசம் என்னன்னா தன் பேரையும் மாத்திக்கிடுவாங்க, தன்னுடைய பெயரை மாற்றிக் கொள்வார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் என்ன? அபுல் காசிம். அபுல் காசிம், காசிமுடைய தந்தை. காசிம் என்ற பிள்ளையை மேம்படுத்தி காசிமுடைய தந்தை. பிள்ளை பேருக்கு பூராவுமே பிள்ளையுடைய பெயரையோடு தந்தை என்பதாக இணைப்பு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பண்பாடு அந்த அரபகத்தில் தானே இருக்கிறது. நாமெல்லாம் அந்த அப்துல் காதர்னா நம்ம பிள்ளை அப்துல் காதர் மாமன், அப்துல் காதர் மாமன், அப்துல் காதர் மாமன் என்பதாகத்தான் நாம் வளர்ப்போம். ஆனால் அருமை நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெயரை அபுல் காசிம் என்று வைத்திருக்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு அரபியர்களிடத்தில் இப்படி நீங்கள் போய் பார்த்தாலும் சரி, பிள்ளை பெயரோடு தன் பெயரை சேர்த்து பிள்ளையை முக்கியப்படுத்தி கௌரவப்படுத்துகிறார்கள் என்றால் அதுக்கு காரணம் என்ன? பிள்ளைகள் மீது அவ்வளவு பெரிய பாசம் கொள்ளக்கூடியவர்களாக அமைந்திருப்பார். அருமை நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக 6 குழந்தைகளை கொடுத்திருந்தான். அதிலே 2 குழந்தைகள் ஆண் குழந்தைகள், ஒன்று பையிப் மற்றொன்று காசிம், 2 ஆண் குழந்தைகள். காசிம் அவர்கள் 17 மாதத்திலே ஒப்பாத்தாகி விடுகிறார்கள். பையிபு பிறந்த 40 நாளிலே அவர்கள் ஒப்பாத்தாகி விடுகிறார்கள். 2 பேரும் ஒப்பாத்தான உடனேயே ஆசிபுன் வாயில் என்பவன் சொன்னான், புத்தர் முகம்மது பிறக்கிற பிள்ளையெல்லாம் செத்து போது இவரோடு இந்த சகாப்தம் முடிஞ்சிச்சு, இவரோடு இந்த சகாப்தம் முடிந்தது என்பதாக ஒரு வார்த்தையை சொன்னான். அபுத்தர் சகாப்தம் முடிந்து போச்சு, இவருக்கு வாரிசு கிடையாது, ஆண் வாரிசு கிடையாது. பிறந்த 2 குழந்தையும் சிறு வயதிலேயே போய்விட்டது என்ற காரணத்தினால் அவன் அப்படி சொன்னான். பெருமானாருக்கு எவ்வளவு வருத்தம் இருந்திருக்கும், ஆனால் அவர்கள் வாய் திறந்து பேசவில்லை. அவர்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருந்திருக்கும் என்பதனால் அல்லாஹ்வே குர்ஆனை இறக்கினான். இன்னா அஅதைனா கல் கௌசர், நபியே உம்மை பற்றி அவனுக்கு தெரியாது, உங்களுக்கு ஒரு பெரும் கூட்டத்தை நாம் தந்திருக்கிறோம். இன்னா அஅதைனா கல் கௌசர், உங்களுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை தந்திருக்கிறோம். இன்னொரு ரிவாயத்திலே ஹவுதுல் கௌசர் என்னும் தடாகத்தை நாம் தந்திருக்கிறோம். எனவே உங்களுடைய இறைவனை நீங்கள் தொழுது வாருங்கள், குர்பானியும் கொடுத்து வாருங்கள். இன்னியூர் உங்களை எவன் ஏற்றினானோ அவன் தான் நாதியற்றவர். அல்லாஹ் பதில் சொல்கிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாதியற்றவர், சந்ததி முடிந்தது என்றதாக குறை சொன்ன பொழுது அல்லாஹ் கோபமுற்று சொல்கிறார். சொல்லுகிற பொழுது பெருமானாருக்கு உங்களுக்கு நாம் பெரும் சந்ததியை தந்திருக்கிறோம் என்று சொல்லி கௌதுல் கௌசர் என்பதாக, கௌதுல் கௌசர் என்பதாகவும் அதற்கு பொருள் சொல்லலாம். இன்னொரு அர்த்தம், மிகப்பெரிய சந்ததியை தந்திருக்கிறோம். ஆமாம் அருமையான பெருமக்களே, அந்த ஆசிபுன் வாயில் யார் எங்க இருக்கிறான் அவன் பொருள் ஒண்ணுமே தெரியல. ஆனால் கண்மணி நாயன் சல்லல்லாஹுடைய சந்ததிகள் இன்றும் இருக்கிறார்கள், சிறப்பாக இருக்கிறார்கள். இன்று மட்டுமல்ல, 1400 ஆண்டுகளாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சிறப்பாக வாழ்ந்த சமுதாயமாக பெருமானாருடைய சமுதாயம் இன்றும் இருந்து வருகிறது. அரபத்திலும் நாம் பார்க்கிறோம், கேரள கரையோரங்களிலும் பார்க்கிறோம். செய்யில் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற்று பேர பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு இன்றும் சிறப்பாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அந்த மனிதன் சொன்னான் நாதியற்றவன் என்று, ஆனால் அவன் தான் நாதியற்றி போனான். இதை விட பெருமானாருடைய சந்ததி தொடர் சந்ததியாக வந்து கொண்டு எங்கேயாவது ஒரு வரலாற்று ஆசிரியரை உங்களால் காட்ட முடியுமா? அவனுடைய சந்ததிகள் 1000 வருஷங்களாக வாழ்கிறது, 1400 வருஷங்களாக வாழ்கிறது, ஒருத்தனை காட்ட முடியுமா? கண்மணி நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததிகள் இன்றும் வாழ்கிறார்கள். சரியா அவர்கள் என்னுடைய தந்தை யார், தந்தையின் தந்தை யார், தந்தையின் தந்தை யார் என்று பெருமானார் வரை வரலாற்று தொடர்போடு வைத்திருக்கிறார்கள். வரலாற்று தொடர்போடு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அத்தனை பேர்களும் சிறப்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் சிறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஷாஜஹான் மன்னரை பற்றி நான் அடிக்கடி சொல்வது வழக்கம். டெல்லி ஜாமியா மசூதி கட்டினான். 1600 ஷாஜஹான் மன்னன் இந்த நாட்டினுடைய முகலாய போரர். இந்த நாட்டை எல்லாம் ஒரு கொடியின் கீழால் ஆண்ட ஒரு மிகப்பெரிய முகலாய சாம்ராஜ்யத்திலே தோன்றிய ஒரு பேரரசர். இறந்து ஒரு 400 வருஷம் ஆயிடுச்சு, 400 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப அவருடைய சொந்தக்காரன் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்களா இல்லையா, பணமா வாழ்றாங்களா, ஏழைகளா வாழ்றாங்களா, சொல்ல முடியல. அன்பான பெருமக்களே, 400 வருஷம் தான் ஆச்சு. ஒரு உதாரணத்திற்கு ஷாஜஹான் மன்னரை நாம் எடுத்துக்கொள்வோம். 400 வருஷம் கொடிகட்டு பிறந்த இந்த நாட்டில இங்கே அவருடைய சந்ததிகள் எங்கே வாழ்கிறார்கள், எப்படி இருக்கிறார், வரலாறு யாருக்குமே தெரியவில்லை. சமீபத்திலே பங்களாதேஷ் அரசு சம்பந்தமாக ஒரு பெரிய ஆய்வை சமர்ப்பித்து கல்கத்தாவுடைய வீதிகளிலே தன்னுடைய வீட்டிற்கு சாக்குகளை திரையாக தொங்க போட்டுக் கொண்டு அவர்கள் ஏழ்மையாக வாழ்கிறார்கள் என்று கண்டுபிடித்திருக்கிறார். கண்டுபிடித்து பங்களாதேஷ் அரசு அவர்களுக்கு மானியங்களையும் வழங்கியிருப்பதாக வரலாற்றிலே நம்ம பார்க்கிறோம். 40 வருஷம் பஞ்சு பஞ்சா போயிருக்க அந்த சந்ததி. ஆனால் 1400 ஆண்டுகளாக அந்த கம்பீரத்தோடய வாழ்கிறார். ஒவ்வொரு காலத்திலும் செய்யும் வம்சம் என்றால் அதற்குள்ள கம்பீரம். சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் என்று சொன்னான், அபுத்தர் என்று சொன்னான், அல்லாஹ் சொன்னான், இன்னா ஆதேனா கல்கௌதர், உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான சந்ததியை தந்திருக்கோம் என்று சொல்கிறான். நாம் அந்த சந்ததியை கண்ணியப்படுத்த வேண்டும். இன்றும் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், நாளையும் கண்ணியப்படுத்த வேண்டும், உலகம் உள்ளளவும் கண்ணியப்படுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? அத்தஹியாத்திலே நாம் துவா ஓத வேண்டும், கட்டாயமாக ஓதியாக வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின், முஹம்மதினுடைய சந்ததிகள் மீது, முஹம்மதினுடைய குடும்பத்தார்கள் மீது சலவாத் சொல்வாயாக. ஆலு முஹம்மது என்றால் இன்று வாழக்கூடிய செய்யது வம்சம் வரை அவர் நன்கு வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு மூமினும் துவா செய்தாக வேண்டும். துவா செய்யவில்லை ஆனால் அவருடைய தொழுகை கூட. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம. ஆலி முஹம்மது என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினரே. கணியத்திற்குரிய பெருமக்களே, ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒரு ஞான மேதை. அவருடைய ஆரம்ப காலத்தில் அவர் ஞான மேதையாக இருக்கவில்லை, அவர் ஒரு குத்துச்சண்டை வீரர். குத்துச்சண்டை வீரர், அவருக்கு குத்துச்சண்டை தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. சராசரி ஒரு மனிதர், நம்மை போன்ற அவரும் ஒரு மனிதர், ஒரு முஸ்லீம், அவ்வளவுதான். ஜுனைதுல் பக்தாதி குத்துச்சண்டை வீரர். அவருக்கு வேலை ஒவ்வொரு நாடாக சென்று என்னை வீழ்த்துவதற்கு ஆள் இருக்கிறார்களா என்று சவால் விடுவதுதான். அப்படி ஒரு நாட்டிற்கு வந்து சவால் விடுவதற்காக வேண்டி அரசனை தொடர்பு கொண்டார். அரசனும் அவரை வீழ்த்துவதற்கு யார் தயார், அவரை வீழ்த்துபவர்களுக்கு இவ்வளவு பெரிய பரிசு தருகிறேன் என்பதாக அறிவித்து விட்டார். யாருமே அவரை வீழ்த்துவதற்கு போட்டிக்கு வரவில்லை. அந்த நேரத்தில் ஒரு ஒடிந்த சரீரம் படைத்த ஒரு சிறுவர், ஒரு வாலிபர், துபலா பத்தலா ஆதினு சொல்வாங்க, ஒடிந்த சரீரம் படைத்த ஒருவர், நான் இந்த ஜுனைதை எதிர்க்கிறேன் என்று சொல்கிறார். அரசருக்கே ஆச்சரியம், எப்படிப்பா நீ எதிர்ப்ப, நீ பார்த்தா சாதாரண வாலிபனா தெரியுது, அவர் மாமிஷம் மலை மாதிரி இருக்கிறார், அவரை போய் உன்னால் எப்படி வீழ்த்த முடியும்? வீழ்த்துகிறேன், தைரியம் இருந்தா சரி, போட்டி வைத்துள்ளலாமா? வைக்கலாம். நாளும் குறிக்கப்பட்டது, மக்களுக்கெல்லாம் தகவல் தரப்பட்டது, எல்லாரும் திரளாக கூடியிருக்கிறார்கள். ஜுனைதுல் பக்தாதி வீழ்த்துறதுக்கு ஒருவர் வந்திருக்கிறார். எல்லாரும் திரளாக கூடிவிட்டார்கள். அரசர் மீண்டும் அந்த சிறுவரிடத்தில் கேட்டார்கள், போட்டி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். பச்சைக்கொடி காட்டப்பட்டது. ஜுனைதுல் பக்தாதியின் களத்தில் இறங்கினார், அந்த வாலிபரும் களத்தில் இறங்கினார். களத்தில் இறங்கிய வாலிபர் ஜுனைத் பக்தாதியினுடைய காதிலே போய் ஏதோ ஒரு செய்தி கிசுத்தார், ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தையை பேசினார், அவ்வளவுதான். ஜுனைதுல் பக்தாதி வேர்த்து விறுவிறுத்து போய்விட்டார். பச்சைக்கொடி காட்டப்பட்டு விட்டது, ஆனால் இவர் யுத்தத்திற்கு தயாராகாமல் ஜுனைதுல் பக்தாதி வேர்த்து விறுவிறுத்து இருக்கிறார். இந்த சிறுவர் அவரை ஒரு குத்து குத்தி வீழ்த்தி நெஞ்சிலே ஏறி உட்கார்ந்து வெற்றி வகை சூடிவிட்டார். வந்தவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏமாற்றம். இது எப்படி நடந்தது? ஏன் திடீர்னு ஜுனைதுல் பக்தாதி தோல்வியை தழுதினார்? சமத்திக்கிறாங்க, ஏதோ பின்னணி இருக்குது. எல்லாருமே சந்திக்க ஆரம்பித்தார். இன்றைய கிரிக்கெட்ல அதெல்லாம் சர்வசாதாரணம். ஆனா அன்றைய நேரத்தில் உள்ளபூர்வமாக போட்டிகளை சந்திக்க தயாராக இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சியா? எல்லாருக்கும் சந்தேகம். கடைசி தோல்வியோடு அவருக்கு தோல்வியை தோற்றுவிட்டார் என்று தீர்ப்பு செய்யப்பட்டு அந்த வாலிபருக்கு பணம் கைமாறப்பட்டது, பரிசில் கொடுக்கப்பட்டது, கூட்டம் கலைந்து விட்டது. மறுநாள் மறுநாள் மன்னர் அழைத்து கேட்டார், ஜுனைதுல் பக்தாதியை சமத்திங்கிறாங்க, ஏதோ ஒன்று நடந்தது, நீங்க அந்த தெளிவா சொல்லணும், என்ன நடந்தது, என்ன செய்யும்? இல்லை, நான் யுத்தத்துக்கு தயாரான பொழுது, மல்யுத்தத்துக்கு தயாரான பொழுது இந்த சிறுவர் வந்து என் காதல சொன்னார், நான் நபிகள் நாயகம் சொல்லந்தான் அவரை இருக்கிற வயிற்று ஒரு வார்த்தை தான் சொன்னார். நபிகள் நாயகம் சொல்லதாலிருந்து பேரப்பட வேற பிள்ளைன்னு சொன்ன உடனே முத்தமிட வேண்டிய அந்த அகரங்களை எப்படி நான் குத்துவேன்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது ஆலி முஹம்மது என்று விவரம் தெரிஞ்சதிலிருந்து அந்த சந்ததிக்காக வேண்டி நான் துவா செய்து கொண்டிருக்கிறேனே, அந்த சந்ததியை எப்படி நான் குத்துவேன்? முத்தமிட வேண்டிய அந்த அகரங்களை எப்படி குத்துவேன்? என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லையே, நான் பலவீனமாக போய்விட்டேன். நடந்த செய்தி. ஆனால் அன்பான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சந்ததியை கௌரவப்படுத்துகிறார். அந்த சிறுவர் சொல்லவும் செஞ்சார், என் குடும்பத்தில் ஒரு பெரிய தேவை இருக்குது, என் குடும்பத்தில் ஒரு பெரிய தேவை இருக்கு, நாங்க யார்த்தையும் தக்காத்து வாங்க முடியாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சந்ததிகளுக்கு தக்காத்து ஹராம், என்று அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் தக்காத்தியை வாங்குவது ஹராம், உலகத்திற்கெல்லாம் தக்காத்து அனுமதி, ஆனால் அந்த புனித சந்ததிகள் மட்டும் தக்காத்து ஹராம், எனவே தக்காத்து நாங்க வாங்க முடியாது. அதனால இந்த இந்த மல்யுத்தத்தில் கலந்து இதில் கிடைக்கக்கூடிய பரிசை வைத்துக் கொண்டு என் குடும்ப காரியத்தை நான் நடைபெற்றப் போகிறேன் என்று சொன்னார். சொன்னவுடன் நான் அப்படி பலகீனமாக போய்விட்டேன் என்பதாக ஜுனைதுல் பகதாஜ் சொன்னார். ஜுனைதுல் பகதாஜ் வேண்டுமானால் வீரர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அன்றிலிருந்து அவர் ஞானச்சூரியனாக மாறிவிட்டார். பெருமானாரை கண்ணியப்படுத்திய காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அந்த மனிதரை கண்ணியப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு பெரிய வலியாக மாறிவிட்டார். எவ்வளவு பெரிய வலி தெரியுமா? உலகத்தில் எல்லா வலியும் அவருக்கு பின்னால் தான். செய்யது அகலு தாயிபா, இறைநேச குழாம்களுடைய தலைவர், இறைநேச குழாம்களுடைய தலைவர், எல்லா இறைநேசரும் அவர்களுக்கு பின்னால் தான். ஜுனைதுல் பகதாதி அவ்வளவு பெரிய ஞானியாக எப்படி மாறினார்? அவர் வணக்கமும் கிடையாது, தத்துவமும் தெரியாது, இறைநேசர்கள் பின்னால் சுற்றி வரும் அல்ல. இந்த பெருமானாருடைய சந்ததி முத்தமிடமின்றி அகரங்களை நான் குத்துவதா என்று எண்ணினாரே, அப்பொழுதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அந்த அந்தஸ்தை தந்து விட்டார்கள். அதிலிருந்து அவர் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்களும் ஞானத்தினுடைய விடியலாக விளங்க ஆரம்பித்தன என்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் எதற்கு சொல்கிறோம் ஆனால், முஸ்லிம் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜெயித்வன் அர்க்கம் ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஆனால் காரிக்கும் பீக்கும் சகலையும் உங்களிலே இரண்டு குடும்பங்களை நான் விட்டுச் செல்கிறேன். அவ்வளவுமா கிதாபுல்லாஹ், ஒன்னாவது குர்ஆன். தீஹி ஹுதன் வன்னூர், அதில் ஒளியும் இருக்கிறது நேர்வழியும் இருக்கிறது. எனவே ஒன்னாவது நான் குர்ஆனை விட்டுச் செல்கிறேன். வாஹலு வைத்தி, இரண்டாவது என் உறவினர்களை, என்னுடைய பிச்சளங்களை, என்னுடைய சந்ததிகளை விட்டுச் செல்கிறேன். வாஹலு வைத்தி, என்னுடைய சந்ததிகளை விட்டுச் செல்கிறேன். உதற்கிருக்கும் அல்லாஹ்வை அகலி வைத்தி, உதற்கிருக்கும் அல்லாஹ்வை அகலி வைத்தி, உதற்கிருக்கும் அல்லாஹ்வை அகலி வைத்தி, என்னுடைய அகல வைத்தி விஷயத்தில் உங்களை நான் ரொம்பவும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறேன். மூணு தடவை சொல்கிறார்கள், குர்ஆன் எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலத்திற்கு என்னுடைய சந்ததி இருக்கும். குர்ஆன் எவ்வளவு காலத்திற்கு இருக்குமோ அதுவரை என்னுடைய சந்ததி இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் யாராவது நீங்கள் சந்திக்க நேருமானால் அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். உதற்கிருக்கும் அல்லாஹ்வை வைத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுவது ஹதீஸ் அஹ்மத் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அலா இன்ன மித்ல அஹல பைத்தி ஃபீக்கும் மித்ல சஃபினத் நூஹின் ஃபமன் ரக்கிபஹா நஜா ஃபமன் தஹல்லபன் ஹால. என்னுடைய குடும்பம், என்னுடைய சந்ததிகள் என்பது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் போன்று, என்னுடைய சந்ததி என்பது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலில் போன்று, அதில் யார் ஏறினார்களோ அவர்கள் ஜெயம் பெற்றார்கள், யார் அதை ஒதுக்கினார்களோ அவர்கள் அழிந்து போனார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற அந்த செய்தியை பார்க்கிறோம். எனவே அன்பான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் சின்ன வயதில் இறந்த பொழுது அபுக்கர் என்று கூறினான். ஆனால் அவன்தான் அபுக்கரான் போனான் தவிர இந்த சந்ததி அல்லாஹ் எவ்வளவு சிறப்புப்படுத்தி வாழ வைத்திருக்கிறான், எவ்வளவு கண்ணியமாக வைத்திருக்கிறான். மூமின்கள் அத்தனைவர்களும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற கட்டாயத்தையும் அல்லாஹ் உண்டாக்கியிருக்கிறான் என்பதை எண்ணுகிற பொழுது அந்த புனிதமான அந்த பிறவிகளை பற்றி சிந்திக்கின்ற பாக்கியம் கிடைத்ததற்காக அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுடைய பெண்மக்களின் மூத்த பெண்மக்கள், மூத்த பெண் ஹஜ்ரத் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானாருடைய மூத்த மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற பொழுதே அபுல் ஆஸ் இப்னு ரபியா என்பவருக்கு கட்டி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இஸ்லாம் வந்ததற்கு பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகளை பிரித்து விட்டார். கிட்டத்தட்ட 6 வருடங்கள் ஜைனப் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய கணவனோடு இருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில்தான் அபுல்லாஸ் பத்ர் யுத்தகளத்திலே கலந்து கொள்கிறார். பெருமானாருடைய மருமக பெருமானாரை அழிப்பதற்காக வேண்டிய எடுத்த படையெடுப்பிலே பத்ர் யுத்தகளத்திலே அபுல்லாஸும் கலந்து கொள்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கைதிகளை எல்லாம் 4000 வெள்ளிக்காசுகள் கொடுத்து விடுதலை அடையலாம் என்பதாக உத்தரவு போட்டார்கள். உத்தரவு போட்ட பொழுது ஒவ்வொருவரும் தன்னிடத்தில் உள்ள பொருளை கொடுத்து விட்டு விடுதலை பெறுகிறார்கள். அப்போது அபுல்லா ஒரு நகை ஒன்றை கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த நகையை பார்த்த உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது விட்டார்கள். அந்த நகையை பார்த்த உடனே பெருமானார் அழுகிறார். பக்கத்திலிருந்து அபூபக்கர் என்ன, யார் சொல்ல, என்ன தாங்கள் அழுகிறீர்கள்? இல்லை, இது ஹதீஜாவுடைய கழுத்தை அலங்கரித்த நகை, என் துணைவி ஹதீஜாவுடைய கழுத்தை அலங்கரித்த நகை. அது அவர்கள் தன்னுடைய மகளுக்கு கீதனமாக கொடுக்க அது கணவர் அதை எடுத்து வந்து தன்னை விடுதலை ஆக்குவதற்காக இந்த நகையை கொடுக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமானார் கலங்குவதை பார்த்த உடனேயே சஹாபாக்கள் சொன்னார்கள், யார சொல்லல்லா, அப்படியானால் அவரை மட்டும் ஒன்றும் வாங்காமல் விடுதலை அளித்து விடுவோமா என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹும் முகம்மதுனுடைய சரித்திரத்தில் அப்படி ஒரு கரும்புள்ளியா, முகம்மதுனுடைய சரித்திரத்தில் அப்படி ஒரு கரும்புள்ளியா, தன்னுடைய மருமகள் மருமகன் என்பதற்காக வேண்டி ஒன்றும் வாங்காமல் விடுதலை அளித்தார்கள். வேண்டாம், அந்த பேருக்கு நான் சொல்லவில்லை, அதை பார்த்தோட மனசு கேட்கல. ஹரிஜாம்மா கழுத்தை அலங்கரித்த நகை அல்லவா, அதனால் என் மனசு கேட்கல, அவ்வளவுதான். ஆனால் அதை பொது நிதியிலே நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள், அதை எடுக்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது நிதியிலே அதை சேர்க்கப்பட்டு அவரை விடுதலை அளிக்கப்பட்டதை நாம் வரலாற்றில் எண்ணுகிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டு பேத்திகள், இரண்டு ஒரு பேத்தி ஒரு பேரன், ஜைனப் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு குழந்தையும், உமாமா ரலியல்லாஹு அன்ஹு குழந்தையும், ரெண்டு குழந்தை. இந்த ரெண்டு குழந்தைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது கழுத்திலே ஏற உட்கார வைத்துக் கொண்டு தொழுவார்கள். ருக்குவுக்கு வரும் பொழுது விழி இறக்கி வைத்து விடுவார்கள். ருக்குவிலையும் சஜிதாவிலையும் செய்துவிட்டு திரும்பி இரண்டாவது ரக்காத்து கழுத்திருக்கும் போது குழந்தையை தூக்கி முதுகிலே ஏற வைத்து விடுவார்கள். இப்படி ஹஜரத் அலி அவர்களும், அலி என்றால் பெருமானாருடைய பேரர் ஜைனப் ரலியல்லாஹுடைய பிள்ளை அலி, உமாமா ரெண்டு குழந்தைகளையும் மாற்றி மாற்றி தோளில் உட்கார வைத்து தொழுது வைக்கிறார்கள் என்ற வரலாற்றை நாம பார்க்கிறோம். சாதாரணமாகவே குடும்பத்தில் பேரன்னாலே ஒரு தனி பிரியம்தான், பிள்ளைகள் மீது பிரியம் இல்லாதவர்கள் எல்லாம் பேரன் பேசினா தூக்கிட்டே அறிவார்கள். அது எல்லா குடும்பத்திலும் உள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அந்த பேரன் பேத்திகள் அவ்வளவு அவர்களுக்கு ஈர்ப்பை உண்டாக்கியிருக்கிறார்கள். பெருமானாருடைய நிலை, தொழுகை நிலை எப்படி தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நிலை எப்படி தெரியுமா? ஒரு நாள் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போது திடீர்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏதோ ஒரு தேவையாக வருகிறார்கள். சலாம் கொடுத்து முடித்தார்கள். சலாம் கொடுத்து அந்த சூட்டோடு வந்து நின்று கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏதோ செய்தியாக பேச்சு கொடுத்தார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் அந்த யார் நீ என்றார். சலாம் கொடுத்து முடிச்ச உடனே பேச்சு கொடுக்கிறார்கள் துணைவி. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அந்த யார் நீ என்றார்கள். யார் நீ என்று கேட்ட உடனே ஆயிஷா நாயகம் ஒண்ணுமே ஓடல, திகைப்பா போச்சு. என்னடா என்னை போய் ஆயிஷாவை மறந்தாங்களா ரசூலுல்லா, தன்னுடைய ஹபீபான மனைவியை மறந்தாங்களா, என்னை போய் யாருன்னு கேட்கறாங்க. பதறி போன அவங்க பின்து அபாபக்கர், அபூபக்கருடைய மகள் என்று சொன்னார், அறிமுகப்படுத்தினார். பின்து அபாபக்கர் அபூபக்கருடைய மகள், மன் அபாபக்கர். அடுத்த கேள்வி, அபூபக்கர் என்றால் யார்? உடனே அவர்களுக்கு புரிந்து விட்டது, இந்த நேரத்தில் நாம பேச்சு கொடுத்துட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஞானத்தோடு ஒன்றி போயிருக்கிற அந்த நேரத்தில் நாம பேச்சு கொடுத்த தப்பு என்று அவர்கள் வெளியாகி விடுகிறார்கள். சொல்வார்கள், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள், பெருமானார் எங்களோடு பழவுனால் சாதாரணமா பழவாங்க, ஆனா தொழுக ஆரம்பிச்சுனா தனாக்கர்னா நாங்கள் யாரென்றே அவர்களுக்கு தெரியாமல் போயிடும். தொழுக ஆரம்பிச்சுட்டா யாரென்றே தெரியாமல் போயிடும். இப்படிப்பட்ட பெருமானார் பேச்சுகளை மட்டும் தலை தூக்கி திருப்பி வச்சு தொழுகாடுனா பேச்சு மேல பிரிய இருக்கிறதுனா தெரியாது. தொழுகையிலே மற்றவர்களை பற்றி புரிய முடியாத நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிவிடுவார்கள். அவர்களுடைய தொழுகை அப்படிப்பட்ட யதார்த்தம் என்பதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிற பொழுது தேகத்தை மட்டும் தெரியுது, அதை கரெக்டா சஜிதாவிலிருந்து எழுந்திருச்ச உடனே தூக்கி கழுத்துல தூக்கி வைத்துக் கொண்டு அவர்கள் தொழுகிறார்கள் என்று கூறுகிற பொழுதுதான் வேறொரு பேத்தி என்றால் ஒரு தனி பிரியம் எல்லாருக்கும் இருப்பதைப் போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ுடைய மகளார் ஜைனப் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே ஹிஜ்ரி 8 வஃபாத் ஆகி விடுகிறார்கள். அதற்கு முன்னால் 2 முன்னால் கணவர் வந்து இஸ்லாத்தில் இணைந்து சேர்ந்து கொள்கிறார். முதல் அவர் இஸ்லாத்தில் இணையவில்லை, எனவே 6 ரெண்டு பிரிந்திருந்தார்கள். அதன் பிறகு அவராக வந்து இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் அவரை மருமகனாக ஏற்றுக்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 8 அவர்கள் ஹிஜ்ரி 8 வருஷம் பெருமானார் வஃபாத்தாக இருக்கு 2 முன்னால் ஹஜ்ரத் ஜைனப் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத்தாக ஆகிவிடுகிறார்கள். அவர்களுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேனியில் கடந்த சட்டையை கஃபனாக வைத்து என் பிள்ளை மிகவும் கஷ்டப்பட்டு விட்டது, இதை நான் அவர்களுக்கு கஃபனாக அணிவிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்ததாக நாம் பார்க்கிறோம். அதை அடுத்து இன்னும் 2 குழந்தைகள் நாம் ஏற்கனவே சொன்னோம், ருகையா உம்மு குல்சூம், ருகையா உம்மு குல்சூம் இந்த 2 குழந்தைகளையும் அபுலஹபனுடைய 2 பிள்ளைகளுக்கு மனம் முடித்து கொடுக்கப்பட்டிருந்தது. அது முதலே நபித்துவத்திற்கு முன்னாலேயே மனம் கொடுக்கப்பட்டிருந்தது. சபா மலையிலே பெருமானார் என்று அறிவிப்பு செய்தார்களோ அப்போது அபுலஹபு முகத்திலே மண்ணை வீசி எறிந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ரெண்டு மகள்களை மகன்களையும் அழைத்து பெருமானாருடைய மகள்களை தலாக் கூட சொல்லிவிட்டார். அதனால் ருக்கையா ரலியல்லாஹு அவர்கள் அபுலஹபனுடைய மகள் உத்துபாவிற்கு மணமுடித்து கொடுக்கப்பட்டிருந்தார்கள். உம்மு குல்சும் ரலியல்லாஹு அவர்கள் உதைபாவிற்கு மணமுடித்து கொடுக்கப்பட்டிருந்தார்கள். அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் அக்கா தங்கைக்கு ரெண்டு பேரையும் பெருமானார் திருமணம் முடித்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த இஸ்லாம் வந்த புதிதில ரெண்டு பேரையும் தலாக் கொடுத்துவிட்டார்கள். அதன் பிறகு ஹஜரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் ருக்கையா ரலியல்லாஹுவை திருமணம் முடித்திருந்தார்கள். ருக்கையாவை திருமணம் முடித்திருந்தார்கள். பத்ர் யுத்தகலத்தின் போது ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிவிட்டார். பெருமானாருடைய அந்த கடைசி பிள்ளை ருக்கையா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்திருந்தார்கள், வஃபாத் ஆகிவிட்டார்கள். பத்ர் வெற்றி செய்தி வருகிறது, பத்ரிலே வெற்றி அடைந்து விட்டோம் என்ற செய்தி நெய்த் பின் ஹாரிதா கொண்டு வருகிறார். அப்பொழுது எல்லோரும் கபரிலே மண்ணை தள்ளிவிட்டு வெளியில் வருகிற அந்த நேரத்தில் அந்த செய்தி வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் வஃபாத் ஆகிவிட்டார். அதன் பிறகு ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து வைத்திருந்தார்கள். பெருமானாருடைய அந்த மகள் உம்மு குல்சூமும் ஹிஜ்ரி 9 வஃபாத் ஆகிவிட்டார்கள். இரண்டு பெண்களை திருமணம் முடித்த காரணத்தினால் ஹஜரத் உஸ்மான் பின் அஃபான் அவர்களுக்கு லுன்னூரை என்று ஒரு பெயர் உண்டு. லுன்னூரை ஃபுத்வாவிலும் சரி அல்லது ஹஜரத் உஸ்மான் அல்லாவை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் லுன்னூரை என்று சொல்வார். ஈர் ஒளி உடையவர், இரண்டு ஒளி உடையவர் என்றால் பெருமானாருடைய இரண்டு மகள்களை மனம் பிடித்திருந்தார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாமனார் மிச்சிய மருமகனாக ஹஜரத் உஸ்மான் அல்லாஹ் அவர்கள் திகழ்கிறார்கள். பெருமானார் மிச்சிய மருமகனாக திகழ்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார் தெரியுமா? லவ் கான தந்தி தாரிதா லவ் ஜவ்வஜ்துஹா உஸ்மான், எனக்கு மூணாவது பெண் இருந்திருந்தால் உஸ்மானுக்கு தான் மனம் முடித்து கொடுத்திருப்பேன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக ஜைனப் ரலியல்லாஹு அவர்களை சொன்னோம், ருக்கையா உம்மு குல்சூம் இருவரும் வஃபாத்தாகிவிட்டார்கள். கடைசி ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஹஜரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு மனம் முடித்து கொடுக்கப்பட்டிருந்த செய்தி எல்லோருக்குமே தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு வந்த 2வது வருஷம் அவர்களுக்கு திருமணம் நடந்தது. ஹசன், ஹுசைன், முஹசின், உம்மு குல்சூம், ஜைனப் என்று குழந்தைகளை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஹசன் ஹுசைன் நமக்கு தெரியும், 2 ஆண் குழந்தைகள், முஹசின் என்று ஒரு குழந்தை, இதெல்லாமல் 2 பெண் குழந்தை, உம்மு குல்சூம், ஜைனப். உம்மு குல்சூம் ரசூலுல்லாஹ்வுடைய மகப்பேரும் இருக்குது, ஆனா இது பேத்தி பேரும் உம்மு குல்சூம் ஜைனப். ஆக 5 பிள்ளைகள், ஹசன், ஹுசைன், முஹசின், உம்மு குல்சூம், ஜைனப் என்ற 5 பிள்ளைகள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறந்தது. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான 6வது மாதத்திலேயே அவர்களும் வஃபாத்தாகிவிட்டார். கணியத்திற்குரிய பெருமக்களே, பெருமானாருடைய 4 பெண்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 3 பெண்களும் பெருமானார் இருக்கும் பொழுதே வஃபாத்தாகி விடுகிறார்கள். ஒரு பெண் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி 6வது மாதத்தில் மனம் வஃபாத்தாகி விடுகிறார்கள். 2 ஆண் குழந்தைகளும் பெருமானார் முன்னாலேயே வஃபாத்தாகிவிட்டார். ஆக ரசூலுல்லாஹ்வுடைய சந்ததி என்பது எது? பெருமானாருடைய சந்ததிகள் என்று நாம் இப்பொழுது சிறப்பாக போற்றி அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கு கடவுள் ஒரு தடவையும் அவர்களுக்கான நாம் துவா செய்ய வேண்டும். நமக்கு துவா செய்ய மறக்கிறோமோ என்னவோ தெரியாது, ஆனால் 2 ரக்காத்துக்கு ஒரு தடவை அந்த சந்ததிக்காண்டி துவா செய்ய வேண்டும் என்று நாம் சொல்கிறோமே, அந்த சந்ததி எது என்று பார்க்கிற பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுடைய குழந்தைகள் தான், அந்த வழியாக வந்தவர்கள் தான். ஏனென்றால் அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சந்ததி யார் என்பதையும் அறிவித்து விட்டு சென்றுவிட்டார். அதாவது நஜ்ரான் தேசத்திலிருந்து 80 வாதிரிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இஸ்லாம் சம்பந்தமாக வாதம் செய்வதற்காக வந்திருந்தார்கள். 80 வாதிரிகள் நஜ்ரான் தேசத்திலிருந்து வாதாடுவதற்காக வந்திருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் வைத்து அவரிடத்திலே வாதாடுகிறார். சூரத் ஆல் இம்ரானுடைய ஆரம்பத்திலே இந்த செய்தி அல்லாஹ் சொல்கிறார். அப்போது ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் தேவகுமாரர் என்று அவர்கள் வாதிக்கிற பொழுது, அப்படியானால் ஆதமையும் தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று பெருமானார் கேட்கிறார். ஆதமையும் தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆதம் தகப்பனாரும் தாயும் இல்லாமல் பிறந்தவர். இந்த மசல ஈசா தமசனி ஆதம் என்று குரானிலே அல்ல அந்த ஆயத்தை சொல்வான். ஆதமும் இதை போன்றுதானே, அவரை தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா என்றால் இல்லை அது முடியாது என்று சொன்னார்கள். இப்படியாக வாக்குவாதம் முற்றிவிட்டது, எதுவுமே தீர்ப்பில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. கடைசியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சரி நீங்கள் சொல்வது நியாயமா, நாம் சொல்வது நியாயமா, இதை நாம் அறிந்து கொள்வதற்காக வேண்டி நீங்க உங்க குடும்பத்தாரையெல்லாம் அழைச்சிட்டு வாங்க, நாமளும் நம்முடைய குடும்பத்தாரையெல்லாம் அழைச்சிட்டு வரோம். அழைச்சி வந்து சத்தியம் பண்ணுவோம், யாரெல்லாம் யாரில் ஹக்குல இருக்கிறாங்களோ அவர்களை நீ காப்பாற்று, யார் பாத்தில் இருக்கிறாங்களோ அவங்களை அழித்திரு என்று துவாட்சியும் வாங்கல் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உதுகு அபுனானாவா அபுனாக்கும், நதுவு அபுனானாவா அபுனாக்கும், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கூப்பிடுங்கள், நான் என் பிள்ளைகளை கூப்பிடுகிறேன் என்று சொல்லி சொன்ன பெருமானார் உடனடியாக ஹஜரத் அலி ரலியல்லா, பாத்திமா, ஹசன், ஹுசைன் இந்த ரெண்டு நாலு பேரையும் அழைத்து வந்து வைத்து விட்டார். அப்போ அல்லாட்ட அல்லாஹ் சொல்கிறான், நம்முடைய பிள்ளைகள் ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறார். பிள்ளைகள் என்று பெருமானார் சொன்ன அந்த நாலு பேரும் அவர்கள்தான் உண்மையான சந்ததிகள், அவர்கள் வழியாகத்தான் சந்ததிகள் வர இருக்கிறது என்ற செய்தி அன்றே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிவிட்டார்கள். பிள்ளைகளை கூப்பிடுங்கள் என்ற உடன் இந்த நாலு பேரையும் கூப்பிட்டார். நாலு பேரும் வந்து விட்டார்கள். ஆனால் அந்த பிரித்தவர்கள் மெதுவா துண்டைக்கானோம் துணியக்கானோம் என்று ஓடி போய்விட்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்று மட்டும் அவர்கள் அந்த முபாஹலா என்ற சத்தியத்திற்கு சம்மதித்திருப்பார்களே ஆனால் அழித்தொழிந்து போயிருப்பார்கள் என்பதாக சொல்கிறார். கணியத்திற்குரியவர்களே, அப்படி பாத்திமா ரலியல்லாஹு அவருடைய சந்ததிகள் தான் புனித சந்ததிகளாக உலகம் உள்ளளவும் இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னொரு மகன் இப்ராஹிம் என்ற ஒரு மகன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்களை பற்றி நாம் சொன்னோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முகௌக்கத் என்ற எகிப்து நாட்டு மன்னர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு பெண்ணை அன்பளிப்பாக அனுப்பியிருந்தார். அடிமைகள் என்று அந்த கால பிரகாரம் ஒரு அடிமையை அன்பளிப்பாக அனுப்பியிருந்தார். மாரியத்துல் கிபித்தியா என்ற பெயர், கிபித்தி என்ற மூசா அலைஹி ஸலாத்துடைய பரம்பரையை சார்ந்த மாரியா என்ற பெண்ணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அன்பளிப்பாக அனுப்பியிருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை அடிமையை அவர்கள் தன்னுடைய மனைவி போன்று பாவித்தார்கள். அந்த சட்ட பிரகாரம் அவர்கள் மனைவியாக நடத்தி கொண்டார்கள். அவர்களுக்கு தான் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு குழந்தை இப்ராஹிம் பிறந்தார்கள். எட்டாவது ஹிஜ்ரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 60. பெருமானாருக்கு 60 வயதாக இருக்கிற பொழுது இப்ராஹிம் குழந்தை பிறந்தது. ஹிஜ்ரி எட்டாவது வருஷத்திலே துல்ஹஜ் மாதத்தில் அந்த குழந்தை பிறந்தது. 1.5 வயதிலே அந்த குழந்தையும் வஃபாத் ஆகிவிட்டது. அவர்கள் அந்த குழந்தை வஃபாத் ஆகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்பவும் கலங்கி போய்விட்டார். பள்ளிவாசலில் இருக்கும்போது செய்தி வந்தது, குழந்தை ரொம்பவும் மூச்சுவிட தடுமாறி கொண்டிருக்கிறது என்பதாக. பெருமானாருடைய அந்த கால பிரகாரம் வேறு தாயிடத்திலே பால் கொடுப்பதற்காண்டி குழந்தைகளை கொடுப்பது வழக்கம். அப்படி கொடுக்கப்பட்டிருந்தது. இப்ராஹிம் அவர்களை ஒரு இரும்பு கொல்லருடைய வீட்டிலே பால் கொடுப்பதற்காண்டி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வீட்டில் தான் இப்ராஹிம் இருந்து கொண்டிருக்கிறார். அப்போது பெருமானாருக்கு தகவல் வந்தது, பிள்ளை மூச்சுவிட சங்கடப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்கள் கூட உள்ளே போனார்கள். போன உடனே பிள்ளையை பார்த்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார். கண்ணீர் மாலை மாலையாக ஊற்றுகிறது. அதை பார்த்து ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் அவு ரலியல்லாஹு சொன்னார்கள், வந்த யார சொல்லல்லா, தாங்களுமா அழுகிறீர்கள் யார சொல்லல்லா என்று கேட்டார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா ரஹ்மத்தும், இது பாசம், இந்த கண்ணீர் வருவது பாசம். ததுமால் ஐன், கண்ணீர் பொங்குகிறது, பத்தகத்தினுள் கல், உள்ளம் கவலைப்படுகிறது. ஆனா வலா நகூலு இல்லா மாயஸ்கு துரப்புனா, வலா நகூலு மாயஸ்கு துரப்புனா, எங்கள் இறைவன் கோபிப்பதை நாங்கள் சொல்ல மாட்டோம். கண்ணீர் குழம்புகிறது, உள்ளம் கவலைப்படுகிறது, ஆனால் இறைவன் கோபிக்கக்கூடிய வார்த்தையை நாம் சொல்ல மாட்டோம் என்று நாம் ஒரு வீட்டிலே மூத்தாகிவிட்டால் அங்கு ஒப்பாரி வைப்பதை பார்க்கும் பொழுது இருக்கும் போதெல்லாம் தங்கி வைத்திருக்க மாட்டார்கள். இறந்து போயிட்டேன்னு சொன்னா உடனே வந்துருவாங்க, இந்த ராசா என்னப்பத்த ராசா, நீ செத்து போனியே, நான் என்ன செய்வேன், அங்கு ஒப்பாரி வைக்க ஆரம்பிப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் கவலைப்படுகிறோம், கண்ணு குழம்புவது உண்மைதான், ஆனால் எங்களுடைய இறைவன் எதை பொருந்தி கொள்ள மாட்டோம், அந்த வார்த்தையை சொல்ல மாட்டான், சொல்ல மாட்டோம் என்று சொல்லிவிட்டு பைன்னாபிக்கையா இப்ராஹிம் லமஹூன், இப்ராஹிமே உண்மை இழந்ததினால் நாங்கள் ரொம்பவும் கவலையில் இருக்கிறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு தான் சொன்னார்கள், என் பிள்ளைக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு பாலூட்டும் தாயை ஏற்பாடு செய்திருக்கிறான், 2 வருடங்கள் வரை அவர் பால் கொடுப்பார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பில் பக்கீரி ஃபைனலஹு முர்கன் யஸ்கிமு ருதாஹு ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே பால் கொடுப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு இன்னஹு நபியுன் இப்னு நபியின், நபியுடைய மகன் நபி என்பதாக குறிப்பிட்டார்கள். இந்த செய்தியை பார்க்கிறோம். அன்று இப்ராஹிம் அவர்கள் வஃபாத்தான பொழுதுதான் சூரியன் கிரகணம் பிடித்து விட்டது. அந்த சூரியன் கிரகணம் பிடித்திருந்தது. மக்கள் எல்லாம் சொன்னார்கள், இப்ராஹிம் மூத்தாகிவிட்டார், அதற்காக வேண்டித்தான் கிரகணம் பிடித்தது என்பதாக எல்லாரும் சொல்ல ஆரம்பித்து விட்டார். இப்ராஹிம் மூத்தாகிவிட்டார், அதனால் கிரகணம் பிடித்து விட்டது. கிரகணம் என்பது ஒரு 100 வருடங்களுக்கு முன்னார். இப்பொழுதுதானே நம்ம இன்டர்நெட்ல போய் அந்த அது கூரத்தை சூரியன் சந்திரன் என்னை கிரகணம் பிடிக்கும் என்பதை பற்றி உள்ள உறவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால கிரகணம் பிடிக்கிறதா, ஏதோ பாம்பு விழுந்தது என்று யாரோ சொல்லி கொண்டிருந்தார்கள், கால் சுத்தி கொண்டிருந்தார்கள், காதலி பூ வைத்துக் கொண்டிருந்தார்கள், அதை நாம் நம்பிக்கொண்டுதான் இருந்தோம் ஒரு காலகட்டம் வரை. கிரகணம் என்றால் என்னவென்றே தெரியாத நிலையில இருந்தோம். அப்படியானால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு இந்த செய்தி வருகிறது, இப்ராஹிம் வஃபாத்தாகி விட்டார், அதனால் தான் கிரகணம் முடியும். ஒரு வெள்ளிக்கிழமையில ரெண்டு வெள்ளிக்கிழமையில ஒண்ணு சேர்ந்துடக்கூடாது. உடனே சொல்லுவாங்க நாட்டாமைக்காரர்கள் ஆபத்து, நல்லா காப்பாற்ற வேண்டும். ஒரு ரெண்டு வெள்ளிக்கிழமை பிறநாளா வந்துட்டா போதும், உடனே ஏதாவது ஒண்ணு அதிசயமா இருந்தா அது தலைவனுக்கு ஆபத்து, இது காபத்துன்னு சொல்றது. இப்படி ஏதாவது சொல்ற மாதிரி அந்த அறிவீனம் என்பது அன்றைய காலத்திலும் இருந்திருக்கிறது. எனவே 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றார்கள், நபிகள் இறந்ததுனால், நபியுடைய மகனார் இறந்ததுனால கிரகணம் முடித்தது. பெருமான் ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை, ஒரு 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒரு லென்ஸ் கூட கண்டுபிடிக்கப்படாத காலத்திலே சொன்ன ஒரு வார்த்தை அறிவியல் உலகத்திலே ஒரு பெரிய சவாலாக அமைகிறது. ஏன் தெரியுமா? அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடித்தார். இருட்ட கண்டமாக இருந்தது அமெரிக்கா, நமக்கு தெரியும். கொலம்பஸ் தான் முதல் முதலாக கண்டுபிடித்தார். கண்டுபிடித்த அந்த நாட்டு மக்களிடத்தில் போய் தன்னுடைய ஆராய்ச்சிகள் எல்லாம் சொல்கிறார். உலகம் அமெரிக்கா மட்டுமல்ல, இந்தியா இருக்குது, ஆப்பிரிக்கா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு அவர் செய்தி எல்லாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றார். அவங்கெல்லாம் யாருமே அவருடைய பேச்சை நம்பல. அந்த நேரத்துல அவருடைய ஆய்வுல சூரியன் கிரகணம் பிடிப்பது தெரிகிறது, இன்னைக்கு கிரகணம் பிடிக்கும் என்று தெரிகிறது. முதல் நாள் மக்கள்கிட்ட வந்து சொல்றாரு, நான் சொல்றதெல்லாம் நீங்க நம்புறீங்களா இல்லையா, இல்லைன்னா நாளைக்கு என் கடவுள்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒளி இல்லாம ஆக்கிறேன். சரித்திரத்திலே இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததை பார்க்கிறோம். தன்னுடைய தத்துவங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இவர்களை ஏற்றுக்கொள்ளக்குவதற்கு என்னடா வழின்னு பார்த்தா, அவர் ஒரு அறிவாளியாக இருந்தாலும் கூட அவர் என்ன திட்டம் திட்டுகிறார், கிரகணம் பிடிக்க போது இதை வச்சு இவனோட ஒரு வழி பண்ணிட வேண்டியதுதான் என்று முடிவு பண்ணி அவர் முத நாள் சொல்கிறார், நாளைக்கு ஒளி இல்லாமல் போய் ஆக்கிடுவேன், என் கடவுள்கிட்ட சொல்லி சூரியனே இல்லாமல் ஆக்கிடுவேன் என்பதாக மிரட்டுகிறார். கிடிச்ச செய்ய பார்க்கலான்னு எல்லாம் துணிச்சலா சொன்னாங்க. மறுநாள் காலே யதார்த்தமா சூரியன் அப்படி மெதுவா கிரகணம் பிடிக்குது. பிடிக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாம் பதறிட்டார். இவன் சொன்ன மாதிரி கடவுள்கிட்ட சொல்லிட்டானோ என்னவோ, நமக்கு இனிமே சூரியன் கிடைக்காம போயிருமோ என்னவோ வந்து அந்த அப்பாவி ஜனங்கள் எல்லாம் அன்பு அறிவியல் கொஞ்சம் கூட இல்லாத இருண்ட கண்டமாக இருந்த காரணத்தினால் அவர்கள்லாம் வந்து எங்களை மன்னித்து விடு, உங்களுடைய தேவன்கிட்ட சொல்லி எப்படியா சூரியனை எங்களுக்கு விட சொல்லியிருந்தார். நீ என்ன சொன்னாலும் நான் நம்புறேன், நீ என்ன சொன்னாலும் நம்புறான், சரி இதோ நான் சொல்கிறேன் சொல்கிறேன் என்று பிடிவா அவர் அப்படியே போக்கு காட்டி கொண்டு வந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் 1:30 பிடிச்ச சூரிய கரணம் 2:30 தான் விடும்போது தெரியும். எனவே 2:25 வரைக்கும் இந்தா சொல்றேன், நான் சொல்ல போறேன், இதோ சொல்றேன், இதோ சொல்ல போறேன்னு சொல்லிட்டே வந்தார். இதோ சொல்லிட்டேன், வெளிச்சம் வந்துடும் முடியாரு, வெளிச்சம் வந்து. கண்ணியத்திற்குரியவர்களே, மக்களுடைய அறியாமையை தன்னுடைய அறிவை பரப்புவதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டார் என்று விஞ்ஞானத்திலே பார்க்கிறோம். கொலம்பஸ் இசத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றுவதாக இருந்தார் இப்படி சொல்லியிருக்கலாம். பாத்தீங்களா, என் பிள்ளை இறந்ததற்கே சூரிய கரணம் அப்படின்னா என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? இனிமேலே என் சொல்லுக்கு மாறு போயிருக்கீங்களா? என்னை இதுவரை ஈமான் கொள்ளாதவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள், என் பிள்ளைக்காக வேண்டிய சூரியன் உடம்பு பிடித்திருக்கிறது, அப்படியானால் என்னை பற்றி என்ன அனுகுள்கிறீர்கள் என்று சொல்லி இருக்க வேண்டும். கொலம்பஸ் இசத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றுவர்களாக இருந்தால் அவருடைய அறியாதையை தனக்கு சாதகமாக ஆக்கிக் கொண்டு எவ்வளவு செய்திகளை சொல்லியிருக்க முடியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார் தெரியுமா? புகாரி ஷரீஃபில் இந்த வார்த்தை இன்றும் பதிவு செய்யப்படுகிறது. இன்ன ஷம்ஸ வல் கமர் ஆயத்தானி மின் ஆயாத்தில்லா லா யன்கஷிஃபானி லிமூத்தி அஹதின் வலா லிஹயாத். சூரியனும் சந்திரனும் இறைவனுடைய திட்டத்தின்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே இப்ராஹிம் அல்ல, வேறு யார் இறந்தாலும் யார் பிறந்தாலும் அதற்கும் அதற்கும் நீங்கள் முடிச்சு போடாதீர்கள். அறிவு கண்ணை மிகச் சிறப்பாக திறந்து விட்டார். தேவை இருந்திருக்குமானால் அவர்களை மிரட்டி இருக்கலாம், மிரட்டி தன்னுடைய பவரை தன்னுடைய ஆதிக்கத்தை அதிகப்படுத்தியிருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி மிக சில்லறையாக நடக்கக்கூடியவர்கள் அல்ல. எனவே உயர்ந்த நிலையிலே சொல்கிறார்கள், இன்னஷம் தவல் கமர ஆயத்தானி மின் ஆயாற்றில்லா அல்லாஹனுடைய செயற்திட்டத்தின்படி சூரியனும் சந்திரனும் சென்று கொண்டிருக்கின்றன. லா யன்கஷிஃபானி மௌத்தியஹதின் யார் இறப்பதற்காக வேண்டிய அது கரணம் பிடிக்காது, பலா நீ ஹயாத்தி யார் பிறப்பதற்காக நீ கரணம் பிடிக்காது, அதற்கும் அதற்கும் நீங்கள் சம்பந்தப்படுத்தாதீர்கள் என்று தெளிவாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக இப்ராஹிம் அவர்கள் வஃபாத்தான அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரிய கிரகணம் என்பது அல்லாஹ்வுடைய திட்டம், அதன்படி நடக்கிறது. எனவே அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் தொழுக வேண்டும் என்று கிரகண தொழுகையை நமக்கு கற்றுத்தந்து அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து இந்த கிரகணத்தின் காரணமாக ஏதாவது தீமைகள் நடக்குமானால் அதிலிருந்து காப்பாற்றி விடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கி காட்டினார்கள். ஒரு கண்ணாடி இருக்கிறது, அதை நோக்கி பேட்டரி லைட்டை அடிக்கிறோமேனால் ஒளிச்சிதறல்கள் ஏற்படும். ஒரு கண்ணாடியை நோக்கி ஒரு பேட்டரி அடித்தால் ஒளிச்சிதறல் ஏற்படும். அது போன்று இந்த சந்திரனிலே சூரியனுடைய ஒளி படுகிற பொழுது ஒளி சிதறல்கள் ஏற்படும். அதனால் கதிர்வீச்சுகளிலே கேடுகள் வரலாம், மக்களுக்கு தீமைகள் ஏற்படலாம் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக வேண்டும் என்பதாக சொல்லிக் காட்டினார்கள். உலகத்தில் எந்த சமுதாயத்திலையும் கரகணம் படித்தால் வணங்க வேண்டும், கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று எந்த சமுதாயத்திலும் இல்லை. அற்புதமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனாலும் விளைவுகள் ஏற்படத்தான் செய்யலாம், அந்த விளைவிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேளுங்கள் என்று கற்றுத்தந்தார்கள். அற்புதமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல சந்ததிகளை சந்திக்கின்ற வாய்ப்பை நாம் பெறுவோமே. ஆனால் அவர்களுக்காக நாம் துவா செய்ய, அவர்களை கொண்டு துவா செய்ய சொல்லி நாம் நம்முடைய நாட்டங்களை பெற்றுக் கொள்வதற்கு முயல்வோமாக. அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وبارك وسلم عليه ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا مولانا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. This audio was